السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ما كان لبشر أن يؤتيه الله الكتاب والحكم والنبوة ثم يقول للناس كونوا عبادا لي من دون الله ولكن كونوا ربانيين بما كنتم تعلمون الكتاب وبما كنتم تدرسون. وقال النبي صلى الله عليه وسلم: نظر الله امرأ سمع مقالتي فحفظها وضعها وأداها إلى من سمعها أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, மேடையிலேயும் நிறைய உலமாக்கள், இந்த மஸ்ஜிதிலேயும் நிறைய உலமாக்கள், கிட்டத்தட்ட பார்க்கக்கூடிய நேரத்தில் இது உலமாக்களால் வலிந்து நிரம்பக்கூடிய ஒரு சபையை போட்டுதான் தெரிகின்றது. இந்த இடத்துல எப்படியும் நான் பேசுவதற்கு தகுதியே இல்லை. ஏற்கனவே நான் தர்ஜமாவையும் செய்து முடித்து விட்டேன். இருந்தாலும் நிர்வாக சபை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ரொம்ப நேரம் இப்பொழுதே நேரமாகிவிட்டது. ஒரு இன்ஷா அல்லாஹ் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாலே நம்முடைய இந்த விஷயத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய உதவியை தருவானா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, விசேஷமாக வெளியாகக்கூடிய உலமா பெருமக்களே, நம்முடைய பொறுப்புகளை பற்றி நம்முடைய ஹஜ்ரத் ஷேக்குல் ஹதீஸ் உலான சலீம் ஜோரா தாமத் பரகாத்துஹும் அவர்கள் மிக விரிவாக நமக்கு முன்னால சொன்னார்கள். நாம் நம்முடைய ஹஜர், நம்முடைய பொறுமதி என்ன, நம்முடைய அந்தஸ்து என்ன என்பதை விளங்க வேண்டும் என்று அவர்களுடைய அந்த பிரசங்கத்தில் அவர்களுடைய அந்த நசீஹாவில் சொன்னார்கள். விளங்கியதோடு மட்டுமல்ல, அதனுடைய அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அதனுடைய தொடரிலேயே இன்னும் சில விஷயங்களை நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம் என்று விரும்புகின்றேன். நமக்கு முன்னால வாழ்ந்த அந்த சலபு சாலேஹீன்கள் இந்த இல்முனுடைய பொறுமதி விளங்கியிருந்தார்கள். அதற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தார்கள். அதற்காக வேண்டி பலவிதமான சிரமங்களை ஆசையோடு விருப்பத்தோடு சகித்துக் கொண்டார்கள். அந்த இல்மையும் தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டார்கள். அதனுடைய அடிப்படையிலே அமலும் செய்தார்கள். அதன் மூலம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மறைமுகமான பல உதவிகளை பெற்றார்கள். அந்த உலமாக்கள் வெளிரங்கமான சக்திகள் அவர்கள்ட்ட இருக்கல. அநேகமான உலமாக்களுடைய வரலாறுகளை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சமரல பாப்பால வறுமையில கஷ்டத்துல சின்ன சின்ன வீடுகள்ல தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உலகத்துடைய வெளிரங்கமான செல்வம் அவர்கள்ட்ட இருக்கல. ஆனால் அந்த ஆன்மீக செல்வம் இருந்தது. வெளிரங்கமான பலம் அவர்கிட்ட இருக்கல்ல, அந்த கூவத்தை ரூஹானிய அந்த பலம் அவர்கிட்ட இருந்தது. அவர்கள் சாதாரணமான ஆளுங்களாக இருக்கல்ல. இந்த குர்ஆன்ல வந்ததை போட்டு அந்த அவர்கள் ரப்பானியின்களாக இருந்தாங்க. அதன் மூலம் அவர்கள் உலகத்தில் சாதித்தார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொதுவான ஒரு சுன்னாவும் அவ்வாறு தான். அவனுடைய நேரான இந்த இஸ்லாத்தை எட்டி வைப்பதற்காக 100,000 மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இந்த நபிமார்கள் அல்லாஹுடைய தூதுவர்கள், அல்லாஹுடைய மெசேஜ், அல்லாஹுடைய செய்தி உலகத்தில் உள்ள உம்மத்திற்கு எட்டி வைப்பார்கள். இந்த நபிமார்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் ஒவ்வொரு வகையான அதாவது பலம் படைத்தவர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், ஆட்சி பலம், அதிகார பலம், கனபலம், படை பலம், ஒவ்வொரு பலமுடையவர்களாகத்தான் நபிமார்களை எதிர்த்தவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் அந்த நபிமார்கள் அநேகமானவர்கள் அவர்களை எதிர்க்கக்கூடிய வெளிரங்கமான பலம் இருக்கல்ல. ஆனால் அந்த ஆன்மீக பலத்தை அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தான். குர்ஆனிலேயும் நாம் பார்க்கலாம். ஆதி வர்க்கத்தை பற்றி குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆதி வர்க்கம் எவ்வளவு பலசாலிகள் குர்ஆன்ல பல இடங்கள். அலந்தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாதில் இமாத் அல்லதி லம் யுக்லத் மித்லுஹா ஃபில் பிலாத். ஆதி வர்க்கத்தை உங்களுடைய ரப்பு என்ன செய்தான் என்று நீங்கள் கவனிக்கவில்லையா? பெரும் பெரும் தூணுடையவர்கள், அவர்களை போன்ற ஒரு சமூகம் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் படைக்கப்படல. அந்த அளவுக்கு பலசாலிகள், சக்தி வாய்ந்தவர்கள். அவர்களை கேட்பார்கள், எங்களை விட பலசாலிகள் யார், நம்மை விட சக்தி வாய்ந்தவர்கள் யார் என்றெல்லாம் கேட்பார்கள். ஆனால் அந்த ஆண்டு வர்க்கத்துடைய அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட நபியாரு நம்முடைய சிறுமையில நம்முடைய பகுத்தறிவு என்ன சொல்லும், ஆட்சி அதிகாரம் உள்ள ஜின்களை வசப்படுத்தி இருந்த, மிருகங்கள் பறவைகளை வசப்படுத்தி இருந்த ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அனுப்பப்பட்டது யாரு, ஹதரத் ஹூத் அலைஹி ஸலாத்து வஸலாம். நபிமார்கள் பரிசுத்தமான கல்வி அறிவுஞானம் கொண்டவர்கள் நபிமார்கள். அந்த ஹதரத் ஹூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து கூறுவார்கள், ஹூத் நீங்க அறியாமையில மடத்தனத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் பொய்யராக இருக்கிறீங்க, வெளிரங்கமான ஒன்றுமே இருக்கல்ல. அவர்களுடைய காலங்களுக்கு முன்னால் உள்ள காலங்களை பற்றி குர்ஆன் நல்லா குறிப்பிடுகின்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலங்களை பற்றியும் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் உள்ள காலங்களை பற்றி ஹதீஸ்களை நாங்கள் நிறைய பார்த்து கொண்டே இருக்கின்றோம். கடைசி தியாமனால் வரும் வரைக்கும் உலகத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள். கடைசி காலத்தில் உலகம் அழியக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய எப்படி அந்த ஆண்டு வருஷம் உலகத்தில் பெரிய அதிகார பலத்துடன் இருந்தார்களோ அதே மாதிரி கடைசியாக வரக்கூடிய தஜ்ஜால் அவனும் மிகப்பெரிய வெளிரங்கமான பலத்துடன் தான் இருப்பான். வானத்திற்கு உத்தரவிட்டா மிஷ்காத்துல அல் குத்துபு சித்தால் வரக்கூடிய ஹதீஸ், வானத்திற்கு உத்தரவிட்டா வானம் மழை பொடி நிற்கும், பூமிக்கு உத்தரவிட்டால் பூமியிலிருந்து தாவரங்கள் வெளியாகும், இன்னும் எத்தனையோ வகை வகையான அற்புதங்களை அவன் நிகழ்த்துவான் என்று ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தஜ்ஜாலை எதிர்ப்பதற்கு அல்லாஹுவால் அனுப்பப்படக்கூடியவர்கள் யாரு, ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர்கள்ட்ட வெளிரங்கமான எந்த வகையான ஆற்றல்களும் இல்ல, மனிதர்கள் நினைக்கக்கூடிய எந்த வகையான செல்வங்களோ செல்வாக்குகளோ இல்ல. ஆனால் அல்லாஹுடைய ஒரு தூதர் ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் திருந்த அந்த ஆன்மீக பலம், அவர்கள் திருந்த அந்த குவத்தை ரப்பானி அந்த சக்தியின் மூலமாக அவ்வளவு பெரிய அந்த தஜ்ஜால் அல்லாஹு அக்பார் அவன் எவ்வாறு அழிவானண்டா, உலகத்தில் ஒவ்வொரு தலைவர்களுக்கு ஒவ்வொரு வகையான அழிவை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இந்த தஜ்ஜாலை பற்றி முஸ்லீம்ல வருது, அந்த தஜ்ஜால் இருக்குகின்றானே அந்த தஜ்ஜால் அவன் இருக்குகின்றானே, ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்தால் இதா ராஹு அதுவுல்லா தாப கமா யதூபுல் மில்ஹு ஃபில் மா, தண்ணீரில் உப்பு கரைவதை போன்று இவன் கரைய ஆரம்பிப்பான். அதாவது பார்த்தால் அடித்தால் என்று வரல, வாழால் வெட்டினால் என்று வரல, ஈட்டிகளால் அம்புகளால் எரித்தால் என்று வரல. இதா ராஹு அதுவுல்லா, அந்த அல்லாஹுடைய விரோதி அவன் இவர்களை கண்டுவிட்டால் தாபகமா யதூபுல் மில்ஹு ஃபில் மா, தண்ணீரில் உப்பு கரைவதை போன்று அவன் கரைவான். அவனை அப்படியே விட்டு விட்டார்கள் என்றால் அவன் கரைத்து இல்லாமலாகி விடுவான். ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கைகளாலே அந்த தஜ்ஜால் வெட்டப்படுவான். இன்றும் இஸ்ரவேலர்களுடைய அந்த ஏர்போர்ட் அமைந்திருக்கிறது பாபே லுத் என்ற ஒரு பகுதியில், அந்த பாபே லுத் என்ற பகுதியில அந்த தஜ்ஜால் ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு முட்டுப்புள்ளி வைத்து விடுவான். ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் விடக்கூடிய மூச்சு இருக்குது, அந்த மூச்சு அந்த காற்றை சுவாசித்து விட்டார்கள் என்றால் காற்றுகள் இறந்து விடுவார்கள். ஒரு காபிர் அவர்கள் விடக்கூடிய அந்த மூச்சு அவருடைய வாடையை நுகர நுகர அவர்கள் இறந்து விடுவார்கள் என்றால் இந்த பலத்தை நாங்கள் எப்படி சொல்றது? சமீப காலத்தில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எத்தனையோ வகை வகையான எங்களுக்கு முன்னால சவால்கள் இருக்குது, அந்த சவால்களுக்கு உலமாக்கள் பதில் கொடுக்கணும், அந்த சவாலை எதிர்கொள்ளணும், அந்த சவாலுக்கு நீங்க தயாராகணும், அந்த சவாலுக்கு பதில் கொடுக்கிறது என்ன இங்கிலீஷ வச்சா, அந்த சவால்களுக்கு பதில் கொடுக்கிறது கம்ப்யூட்டரை வச்சா, அந்த சவால்களுக்கு பதில் கொடுக்கிறது இன்டர்நெட்டை வச்சா, அந்த சவால்களுக்கு பதில் கொடுக்கிறது வெப்சைட்டுகளை வைத்தா? நமக்கு முன்னால வாழ்ந்த அவர்கள் எதன் மூலம் பதில் கொடுத்தார்கள்? மேலான உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நமக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் எவ்வாறு தங்களுடைய அந்த ஆன்மீக பலத்தை உருவாக்கினார்களோ அதே மாதிரி நாம் இந்த துறையில நம்முடைய பலத்தை இன்னும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஷேக் அவர்கள் சொன்ன மாதிரி அமல்களின் மூலமாக நம்முடைய பலத்தை பெருக்கணும். எந்த அளவுக்கு கற்றுகின்றோமோ அந்த அளவுக்கு கற்றதின் மூலமாக அமல் செய்ய செய்ய நம்முடைய ஆன்மீக பலம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம், ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு எத்தனை வகை வகையான சவால்களை எதிர்கொண்டார்கள், எத்துணை வகை வகையான சவால்களை எதிர்கொண்டார்கள். அந்த அனைத்து சவால்களையும் அவர்கள் எதிர்கொண்டது எந்த சக்தி, எந்த பலத்தின் மூலமா? அது மிஸ்ரிலே உள்ள அந்த தஜிலா நதிக்கு ஒரு லெட்டரை எழுதி அதிலே போடப்படுகின்றது. எத்தனையோ வருடம் மத்தியிலிருந்து அந்த ஓடாத நதி ஓடிவிடுகின்றது. மதீனா உள்ள மஸ்ஜித் நபவியில கொத்துவா ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். பல ஆயிரம் கிலோமீட்டருடைய தொலை தூரத்தில் ஒரு சஹாபாக்களுடைய படை மலையிலே ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தாக்க இன்னும் ஒரு படை பின்பகுதியில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. சத்தம் போடுகின்றார்கள், யா சாரியா அல்ஜபல், யா சாரியா அல்ஜபல். இந்த மாதிரியான இவர்களின் இந்த ஓசையை அவர்கள் கேட்டு அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதிரியான பலத்தை முதலாவது நாம் உருவாக்க வேண்டும். இந்த ஆன்மீக பலம் அதை நாம் வளர்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லா, நான் முதலாவது எனக்கு கூறுகின்றேன். மூலான அவர்கள் சொன்ன அந்த அறிவுரை ஆக முக்கிய முதலாவது எனக்கு. ஏனென்றால் அநேகமானவர்கள் சொல்றது என்ன, எங்களுக்கு இன்றைக்கு நேரம் இல்லை, நாங்க அங்க பிஸி, நாங்க இங்க பிஸி, அங்க ப்ரோக்ராம், இங்க ப்ரோக்ராம், அங்க பயான், இங்க பயான், இங்க பாடம், இங்க கொன்ஃபரன்ஸ், அது இதென்று நம்முடைய கால நேரங்கள் கழிகின்றது. ஆனால் அன்றாடம் நம்முடைய வணக்கங்கள், அமல்கள், இபாதத்துகள், சிக்கல்கள், திராவத்துகள், இதன் மூலம் தான் நமக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய ஆன்மீக பலத்தை வளர்த்தார்கள். அதன் மூலம் என்னென்ன வகையான சவால்கள் வந்ததோ அந்த அனைத்து சவால்களுக்கும் பதில் கொடுத்தார்கள் அந்த பலத்தின் மூலமா. மிக முக்கியமான சஹாபி துலுசியாக்கு வருகின்றார்கள். 15,000 பேர்களுடைய படையுடன் வருகின்றார்கள். 15,000 பேர்களுடைய படை சாதாரணமான ஒரு இடத்துல தங்க முடியாது, ஒரு கட்டிடத்தில் தங்க முடியாது. அதனால ஒரு பெரிய காட்டு பகுதியில தங்கலாம் என்று அவர்கள் முடிவெடுத்துக் கொள்கின்றார்கள். அந்த ஊர் மக்கள் எல்லோரும் வந்து சொன்னார்கள், இங்க வந்து நீங்க தங்கிடாதீங்க, ஏன்னா இங்க நிறைய பயங்கரமான வனவிலங்குகள், விஷ ஜந்துக்கள், மிருகங்கள் இருக்குது. உங்களோட உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அதனால வேற ஏதாவது ஒரு இடத்தை தங்குவதற்கு நீங்க தெரிவு செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹுடைய பயம், உள்ளத்தில் இருந்து அல்லாஹுவின் மீது நம்பிக்கை, அந்த தவக்குல், நான் அல்லாஹுவுக்கு வழிபட்டேன், நான் அல்லாஹ்வை பயந்தேன், முழு உலகமும் எனக்கு பயப்படும். யார் அல்லாஹ்வை பயப்படுவாரோ உலகத்தில் உள்ள அனைத்தும் அவரை பயப்படும். யார் அல்லாஹ்வுக்கு வழிபடுவாரோ முழு உலகமும் அவருக்கு பயப்படும். நபியுடைய ஹதீஸ்ல கிஞ்சிட்டும் அவருக்கு சந்தேகம் இல்லை. அதனால நான் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன், நான் அல்லாஹுக்கு வழிபடக்கூடியவன், என்னுடன் உள்ளவர்களும் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். இந்த மக்களுக்காக அல்லாஹுடைய படைப்பை நமக்கு வழிபடக்கூடிய படைப்பாக அல்லாஹ் மாற்றுவான். நம்பினார்கள் உறுதியாக உயர்ந்த ஒரு கல்லு மலைக்கு மேலால் ஏறி நின்று சப்தம் போடுகின்றார். யா ஐயதுஹல் ஹய்யாது வஸ்ஸிபா, யா ஐயதுஹல் ஹய்யாது வஸ்ஸிபா, நஹ்னு அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்னா நாஸிலூன் ஃபர்ஹலு அன்னா ஃபமன் வஜதனாஹு பஅத ஸலாஸத் அய்யாம் கத்தல்னா. ஏ வனவிலங்குகளே, ஏ பாம்புகளே, ஏ விஷஜந்துக்களே, நாம் நபியுடைய தூதுவர்கள், நாம் நபியுடைய நண்பர்கள், நாம் இங்கே வந்துவிட்டோம், நாம் இங்கே தங்க போகின்றோம், அதனால மூன்று நாள் உங்களுக்கு அவகாசம் தருகின்றோம், அவசரமாக இங்கிருந்து நீங்கள் சென்று விடுங்கள். மூன்று நாளைக்கு பின்னாலும் நீங்கள் இங்கே இருந்து விட்டீர்கள் என்றால் கொண்டு விடுவோம் என்று ஒரே ஒரு சத்தம் உண்டு. சில நேரத்தில் மக்கள் கேட்பாங்க, மிருகங்களை பார்த்து பேசுகின்றார், வனவிலங்குகளை பார்த்து பேசுகின்றாரே, சில பேர் அவருக்கு வேறு வகையான பட்டங்களையும் சூட்டலாம், இவர் ஒரு பைத்தியக்காரன், வேறு வகையான பேச்சுகளையும் சொல்லலாம். அல்லாஹ்வை நம்பியிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சை நம்பினார்கள். இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் கூறுகின்றார், என்னுடைய கண்ணால கண்டேன், இவர்கள் இந்த சப்தம் கேட்டு அந்த காட்டிலே உள்ள வனவிலங்குகளும் மிருகங்களும் சிங்கங்களும் பாம்புகளும் அவைகளுடைய குஞ்சுகளையும் குட்டிகளையும் முதுகளிலே இறைச்சிக் கொண்டு யாரோ ஒருவர் திரட்டுவதை போன்று ரொம்ப வேகம் வேகமாக அங்கிருந்து வெளியேறிய காட்சியை என்னுடைய கண்ணாக நான் கண்டேன் என்று குறிப்பிடுவார். அங்கே தன் ஜாமியா கைருவான், இன்று வரைக்கும் இப்ப தூணுசுல மிக பிரபலியமான யூனிவர்சிட்டி ஜாமியா கைருவான் இருக்குது, ஜாமியா கைருவான் என்று ஜாமியா உக்பாய்புல் நாஃபி அவர்களுடைய பெயரில் மிக முக்கியமான ஒரு மஸ்ஜித் இருக்குது. நான் எதை சொல்ல வருகின்றேன் என்றால், அவர்களுக்கு வந்த எல்லா வகையான சவால்களையும் சாதித்தார்கள் இந்த ஆன்மீக பலத்தின் மூலமாக. நம்முடைய இந்திய உலமாக்களையும் நாங்கள் மறக்க முடியாது. சமீப காலத்தில் அவர்கள் உலகத்திற்கு செய்த சேவைகள் அது சாதாரணமான சேவைகள் அல்ல. எத்தனையோ வகை வகையான பிரச்சனைகள் வருகின்றது. எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் அவர்களுடைய அந்த ஆன்மீக பலத்தின் மூலமாக அவர்கள் அத்துணைகளையும் இல்லாமலாக்கினார்கள். இந்தியாவுடைய முகலாய மன்னர்கள் அக்பர் மன்னர், அவர் தீனே இலாஹி என்று புதிய ஒரு மார்க்கத்தை உருவாக்கினார். அவர் சொன்னார், குர்ஆன்ல வரக்கூடிய அந்த நீங்க நீங்க அந்த நல்ல முகாத்தப் அது சஹாபாக்களை நோக்கி தவிர அது எனக்கும் உங்களுக்கும் பொருந்தாது. அதனால் அந்த குர்ஆனுடைய அடிப்படையில் வாழ வேண்டிய தேவையில்லை. அவர் தீனே இலாஹி என்று புதிய ஒரு மார்க்கத்தை உருவாக்கினார். அது மாத்திரமல்ல, குர்ஆன்ல சொல்லப்பட்ட வட்டி ஹராம், அவர் கூடுகின்றார், இல்ல பரவாயில்ல, வட்டி கொடுக்கலாம், வாங்கலாம், தீனாவை கூடலாம் என்று கூடும் பலதார மனம் கூடும் என்று வருகின்றது. அதை கூடாது என்றும், எதை கூடாது என்று வருகின்றதோ அதை கூடும் என்றும் வித்தியாசமான ஒரு மார்க்கத்தை அவர் பரத்த ஆரம்பித்தார். அந்த தில்லியை சூழ உள்ள பகுதியில் முகலாய மன்னர்களின் சக்தி வாய்ந்த ஒரு மன்னர் தான் அக்பர் மன்னர். ஆனால் அவரை எதிர்த்தது யாரு? அஷேக் அஹமத் சர்ஹந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அஷேக் அஹமத் சர்ஹந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சின்ன மஸ்ஜிதுடைய இமாமாக இருந்தார்கள். அக்பர் மன்னருடைய வெளிரங்கமான தோட்டத்தை பார்க்கல, அவருடைய நீண்ட விசாலமான ஆட்சி அதிகாரங்களை பார்க்கல. இவர்களுக்கு தெரியும், நான் ஹக்கில் இருக்கிறேன், நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு இருக்கிறேன். இவர் பாத்தில் இருந்தா பாத்தில், பல் நக்லிபு பில் ஹக்கி அலல் பாத்தில் ஃபயதமஹு ஃபைதா ஹுவ ஸாய். அல்லாஹ் பாத்திலை ஹக்குடைய தலையில இந்த மூளையில மண்டையில அடித்து அந்த பாத்திலை இல்லாமலாக்கி ஹக்கை அல்லாஹ் மேலோங்க செய்வான். அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. கடைசியில் அந்த அக்பர் மன்னரை எதிர்த்தார்கள் ஷேக் அஹ்மத் சர்ஹந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களை தான் இன்று வரைக்கும் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் முஜத்தின் அல்பசானி என்று சொல்லி. அவர்களுடைய பெயர் அநேகமானவர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய பெயரை என்ன, இருபதாவது நூற்றாண்டுடைய சீர்திருத்தவாதி. இருபதாவது நூற்றாண்டு அவ்வளவு பெரிய ஒரு சீர்திருத்தத்தை செய்தவர்கள் யாரு? எதன் மூலம் சாதித்தாங்க? அந்த அக்பர் மன்னருக்கு பின்னால வந்தவர் ஷாஜஹான். அவர் தன்னுடைய மனைவியுடைய பேரில் தான் அந்த தாஜ்மஹல் என்று சொல்லக்கூடிய அந்த பல அதாவது மில்லியன் கணக்கான பணங்களை செலவழித்து அந்த தாஜ்மஹலை கட்டி, அதை கட்டி ஆர்கிடெக்டுடைய அந்த கை விரலையும் வெட்டியதாக வரலாறு கூறுகின்றது. அந்த ஷாஜஹான் என்ன செய்கின்றார், அவரும் கொஞ்சம் அதிகார போக்குள்ளவர். ஒரு கட்டத்தில் அவர் வருகின்றார், ஜும்மாவுக்கு பட்டாடையை உடுத்துக் கொண்டு வருகின்றார். அந்த சபையில் இருந்தவர்கள் முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நூருல் அன்பார் என்று நம்முடைய நாட்டிலேயும் பல மதரசாக்கள்ல அந்த கிதாப் ஓதி கொடுக்கப்படுகின்றது. இந்தியாவில் அநேகமா எல்லா மதரசாக்கள்லையும் நூருல் அன்பார் ஓதி கொடுக்கப்படுகின்றது. முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். இது அதாவது ஷாஜஹான் எழுதி கூறுகின்றார், பட்டு ஹராம் உண்மைதான், ஆனால் என்னை போன்ற மிக முக்கியமான பதவிகள் உள்ள அரசர்கள் விதிவிலக்கு. என்னை போன்ற அரசர்கள் பட்டை உடுக்கலாம், அதை யாரும் தடை செய்ய கூடாது என்று சொல்லி அவர் உடுத்தது தவறு மட்டுமல்ல, அதற்கு சார்பாக ஆதாரமாக பேசவும் ஆரம்பிக்கின்றார். முல்லா ஜீவன் ரஹிமஹுல்லாஹ் பயப்படல, தைரியமாக இருப்புகின்றார்கள். அந்த ஷாஜஹான் மன்னருக்கு முன்னால் வந்து நிற்கின்றார்கள். ஏ ஷாஜஹான், நீ மட்டுமல்ல உன்னுடைய தந்தை உலகத்துல யார வந்து சொன்னாலும் சரி, முழு உலகத்துடைய ஆட்சி அதிகாரி வந்து சொன்னாலும் சரி, என்னுடைய நபியுடைய ஹதீஸ் பொய்யாகாது. ஆண்களுக்கு பட்ட ஹராம் என்ற ஹராம், அது யாரும் அதற்கு விதிவிலக்கல்ல, அது நீயாக இருக்கலாம், உன்னுடைய அரச பரம்பரையாக இருக்கலாம் என்று அவர்கள் அந்த சபையிலிருந்து சத்தமாக கூறுகின்றார்கள். ஷாஜஹானுக்கு பெரிய ஒரு அவமானம், உடனடியாக அங்கிருந்து கலைந்து சென்று விடுகின்றார். பின்னால இவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவருடைய பாதுகாவலர்களை அனுப்பி வைக்கின்றார். இந்த செய்தி ஷாஜஹானுடைய மகன் ஔரங்கசீப் ரஹ்மஹுல்லாஹ், அவர் ஒரு நல்ல மனிதர், பத்தாவது ஆலங்கீரை தொகுத்திருந்தார்கள், அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது. என்னுடைய உஸ்தாத் அவர்கள் முல்லா ஜீவன் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள்ட்ட படித்திருந்தார்கள், என்னுடைய உஸ்தாதை கைது செய்ய இப்படி படை வீரர்களை என்னுடைய தந்தை அனுப்பியதா செய்தி வந்திருக்கிறது. தன்னுடைய தந்தைக்கு வருகின்றார். என்னுடைய உஸ்தாதை நீங்க சாதாரணமா நினைச்சிருக்கீங்களா? அவர் எழும்பி ரெண்டரை காசு தொழுது அவர் துவா செய்து விட்டார் என்றால் நீங்க மட்டுமல்ல, உங்களோட பரம்பரையே இந்த ஆட்சியில் இருக்க மாட்டாங்க, உங்களோட பரம்பரையே அடிந்து நாசமாக்கிடுவாங்க. உங்களோட ஆட்சியில் உள்ள சக்தியை விட அவருடைய துவாவுடைய சக்தி இருக்கு. அதனால் அவசரமா அந்த படைய வாபஸ் வாங்குங்க, நீங்க அவருக்கு கொடுத்த அந்த உத்தரவுகள் எல்லாம் ரிட்டன் எடுத்துருங்க, நீங்க அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்கள். கூறுகின்றார் ஷாஜஹான், நீ போய் மன்னிப்பு கேளு, என் சார்பாக சொன்னார்கள் இல்ல, தவறு செஞ்சது நீங்க, நான் அல்ல, நீங்களே போகணும் என்று சொல்லி தன்னுடைய தந்தையை முல்லா ஜீவன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட அனுப்பி அவர்கள் செய்த தவறுக்காக அந்த நேரத்தில் அவர்கள் வெறும் லோட்டாவை எடுத்து முழு செய்து கொண்டு தயாராகின்றார்கள். மகன் சொன்னார்கள், பாப்பா கொஞ்ச நேரம் முந்திட்டீங்க, சில வினாடிகள் பிஞ்சி இருந்தீங்க, எங்களுடைய ஷேக் அவர்கள் துவா செய்தா உங்களோட பரம்பரையை அழிந்திருக்கும். என்ன எனக்கு தெரியும், அவர் ஆதிமே ரப்பானி, அவருக்கு அந்த அழிமே ரப்பானி இருக்குது, அவருடைய துவாவுல உங்களுடைய ஆயுதத்தில் இல்லாத பலம் அவருடைய துவாவுல இருக்குது. மேலான பெரியார்களே சகோதரர்களே விசேஷமாக உலமாக்கலை, நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன், இந்த பலத்தை நாங்கள் உருவாக்கணும். நாங்கள் எல்லாம் பேசுறதுதான் உலகத்துல எங்களுக்கு எதிராக அந்த சதி திட்டம், யூதர்களுடைய அந்த சதி திட்டம், இவர்களுடைய இந்த சதி திட்டம், இந்த வெறும் ஆயுதங்களால மட்டுமல்ல, வெறும் பிளேன் திட்டங்கள் போடுவதால மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக பலத்தால் அதை நாங்கள் நிரூபிக்கணும், அதை நாங்கள் நாடுக்கு நாடுகளை வளர்க்கணும். இந்த அளவுக்கு தான் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். அவர்களுடைய ஒரு மாணவர் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை கனவுட கண்டு கேட்கின்றார்கள். மௌலானா அவர்களுக்கு சொன்னார்கள், இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ்வுடைய அந்த வுது செய்த அந்த கதையை சொன்னார்கள். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள்ட்ட கேட்டாங்க, எப்படி உங்கட ஆஹிரா அமைஞ்சிச்சு, தாரீஹை பக்தாதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சொன்னார்கள், நான் நினைச்சேன் உலகத்தில் எத்தனையோ சேவைகளை செய்தேன், எத்தனையோ லெட்டர்களை எழுதினேன், எத்தனையோ அறிவுரைகளை புத்திமதிகளை செய்தேன், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பல நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுத்தேன், ஆனால் தன்னுடைய நண்பர் சொன்னாரு, தாஹத்தில் கலிஷாரா வதஹபத்தில் கலைபாரா, அந்த ஐபாராத் எல்லாம் சென்று விட்டது. நான் எத்தனையோ இஷாராக்கள் செய்தேன், அது எல்லாம் எங்கேயோ பறந்து சென்று விட்டது. பணிய தில்கள், அந்த இயல்புகள் அறிவுகள் எல்லாமே அணிந்து விட்டது. நபித தில்கள் ருசூம், அந்த ருசூம்கள் எல்லாமே இல்லாமலாகி விட்டது. ஒமா நபானா இல்லா ரகஆதுன் குன்னா ரகஆ குன்னா நர்கஉஹா ஃபில் அத்ஹார். நாங்க சஹர் வேலையில தொழுத சில ரக்காத்துகள் தான் என்ன பாதுகாத்து சொர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்ந்து எங்களுக்கு சரியான கஷ்டம். தஹஜ்ஜுதிடம் எங்களுக்கு தொழையலாம், நாங்க முதாலா செய்யும். ராவ் 11 மணி வரைக்கும் கிதாபு பாக்கிறோம், 12 மணி வரைக்கும் கிதாபு பாக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் சுன்னத்தோட டைம் இல்ல, எங்களுக்கு திக்ரு செய்ய டைம் இல்ல, எங்களுக்கு இஷ்ராக்கோட டைம் இல்ல. எங்களுக்கு ரொம்ப கவலைண்டா, ஒரு 20-25 வருஷங்களுக்கு முன்னால எங்களோட நாட்டுல பயான்கள் பெரிய அடிப்படையில் இல்ல, சாதாரணமான பயான். ஆனா ஜும்மா தினத்துல பார்த்தோம்டா மாஷா அல்லாஹ், பொதுமக்கள் 10 மணிக்கு வந்துருவாங்க, 10:30 மணிக்கு வந்துருவாங்க, 11 மணிக்கு வந்துருவாங்க. வந்த மஸ்ஜித் எல்லாம் அந்த சூரத்துல் ஓதுவார்கள், சலவாத் சொல்வார்கள், ஜிகிர் செய்வார்கள், தஸ்பீஹ் சொல்வார்கள், ஏதோ ஒரு வகையான அமல் இபாதத்தில் ஈடுபடுவார்கள். அந்த காலத்துல பெரிய பெரிய அமைப்புல பயன்கள் இல்ல. ஆனால் இப்ப பயான்கள் கூடிருச்சு. இன்டர்நெட்ல பயான், வெப்சைட்ல பயான், வாட்ஸ்அப்ல பயான், வைபர்ல பயான், காலை முதல் மாலை வரைக்கும் பயான். ஆனா ஜும்மாவுடைய நேரத்துல நாங்க வாரது ஹசரத் அவர்கள் மிம்பர் ஏறின உடனே வாரது. ஜும்மா தொழுது முடிஞ்ச உடனே சுன்னத் சொல்வதற்கு கூட டைம் இல்ல. ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம், எங்களை மூதாதையர்களை விட நாங்க நல்ல அமல் செய்யறோம் நாங்க நினைத்துக் கொள்ளணும். அந்த காலத்துல பெரிசா பயான்கள் இருக்கல, அமல்கள் இருந்தது. இன்றைக்கு நிறைய பயான்கள் இருக்குது, ஆனா அமல் குறைஞ்சிருச்சு. ஜுனைது பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, அது எல்லாம் வீணா போயிருச்சு. இல்லா ரகஆத் குன்னா அவர்களுடைய ஒரு மாணவர் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் அவன் ஒரு குள்ளன், பட்டறை வேலை செய்யக்கூடிய ஒரு குள்ளன். ஆனா அவனுக்கு கிடைத்த அந்த இன்பம், அந்த சுருக்கத்துடைய பாக்கியங்களை விட எனக்கு கொஞ்சம் குறைவா தான் கிடைச்சிருக்கிறது. என்னை விட அவனுக்கு கூடுதலான பாக்கியங்கள் கிடைத்திருக்குது, அவனை விட எனக்கு பாக்கியம் கொஞ்சம் குறவா தான் கிடைத்திருக்குது என்று சொல்லி இப்படி முபாரக் ரஹிமஹுல்லா சொல்லி விடுகின்றார்கள். இவர்களுடைய நண்பர் அடுத்த நாள் அந்த அவர்களுடைய எதிர் வீட்டில் உள்ள அந்த வீட்டுக்கு போய் கேட்டுகின்றார்கள், இங்க யாராவது இருந்தார்களா? ஆம், வீட்டுக்காரர் அவர் ஒரு கொள்ளனா தான் இருந்தாரு, சென்ற கிழமை தான் அவர் இறந்தாரு. கேட்கிறார், அவர் ஏதாவது நல்ல அமல் செஞ்சாரா? இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாவே கனவுல வந்து கூறுகின்றார்கள், அவனை விட என்னுடைய அந்தஸ்து கொஞ்சம் குறவாத்தான் இருக்குது, எனக்கு தந்திருக்க கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் கொஞ்சம் குறவாத்தான் இருக்குது. அவர் அப்படி என்ன செஞ்சாரு என்று கேட்ட நேரத்தில் அந்த இறந்தவருடைய மனைவி சொன்னாராம், என்னுடைய கணவன் ஒரு கொள்ளன் தான், ஆயுதத்தை எடுத்து ஓங்கி ஓங்கி இரும்புகள் அடித்து அந்த வேலை தான் செய்து கொண்டிருப்பாரு. ஆனா எப்ப ஆயுதத்தை அடிப்பதற்கு ஓங்குறாரு, அல்லாஹு அக்பருக்கு தாங்கு சத்தம் கேட்டா ஓங்கினத்தை கூட அடிக்க மாட்டாரு, கீழே போட்டுட்டு மஸ்ஜிதுக்கு போயிடும். அந்த ஓங்கின ஒரு அடித்தாங்க அடிச்சிருவோம் அடிக்க மாட்டாரு. அல்லாஹு அக்பர் என்று காதில் அந்த சப்தம் விழுந்தால் போதும், உடனடியாக அதை வைத்துவிட்டு அவர் மஸ்ஜிதுக்கு சென்றுடுவாரு ஜமாத்துல கலந்து கொள்ள. என்னுடைய கணவனுடைய இன்னும் ஒன்றை எல்லாம் இப்படி முபாரக் ரஹிமஹுல்லாஹ் என்னுடைய எதிர் வீட்டில தான் தங்குவாரு. அவர் இரவையில எழுதி பார்த்தா நடு நிசையில அவர் வணங்குறத பார்த்து என்னுடைய கணவர் இடையிடையே பெருமூச்சு விடுவாரு. இப்பொழுது முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பாருங்க, இந்த அளவு வணக்கம் இபாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு. ஆனா நான் ஒரு ஏத மனுஷன், காலை முதல் மாலை வரைக்கும் எனக்கு இந்த பட்டறையில வேலை செய்யாம என்னுடைய கணாத்தை ஓட்ட இயலாது, எனக்கு மட்டும் ஏதாவது வசதி இருந்தா நான் அவர் மாதிரி நானும் இரவையில வணங்குவேனே என்று சொல்லி அடிக்கடி என்று சொல்லுவாரு. இந்த ரெண்டை தான் நான் அவரிடத்துல கண்டேன் என்று அவருடைய மனைவி சொன்னார். மிகவும் பிரியாசனை சகோதரர்களே, நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன். நம்முடைய வெளிரங்கமான எங்களுடைய முயற்சிகள், ஏதோ நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம் என்று சொல்லி சேத்தான் வந்து எங்களோட விளையாடிடக்கூடாது. நாங்கள் அமல்கள் எங்களை முன்னேற்றணும். நாங்கள் ஒரு முன்மாதிரி உள்ளவர்களாக நிறைய நாங்கள் உலமாக்கள் இருக்குகின்றோம். சில நேரத்தில் சமீப காலத்தில் சில உலமாக்களுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது தவறாக இருந்த மன்னிச்சுக்கோங்க கவலை. சிலர்களுடைய நேர காலம் எல்லாம் இன்றைக்கு இன்டர்நெட்டில் போகுது, நேர காலம் எல்லாம் எங்களுடைய கால நேரம் எங்கட மொபைல் உள்ள எங்கட வைஃபைல எங்கட இன்டர்நெட்ல ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரங்களை நாங்கள் செலவழிக்கிறோம். நாங்க எப்படி உண்டா எதிர்காலத்தில் வரக்கூடிய எங்கட மாணவர்களுக்கு நாங்க எப்படி வழிகாட்டுறது, எங்கட மாணவர்களுக்கு நாங்க எப்படி முன்மாதிரியாக இருக்கிறது? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, விசேஷமாக உளமாக்களே, விசே முதலாவது நான் எனக்கு கூறி கொள்கின்றேன். நாங்க எங்கட உதாரணம் உள்ளவர்களாக அந்த ஆன்மீக பலத்தை அந்த கூவத்தை ரூஹானிய உள்ளவர்களாக எங்களை மாற்றிக் கொள்ளணும். கடைசிய ஒரே ஒரு விடயத்தை சொல்லி எனக்கு தந்த நேரம் முடிந்து விட்டது. மூல ஹாரூன் மஹூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான். மூலானா அவர்கள் நேற்று நம்முடைய ஹபுகத்தராக அந்த ஹாமிதியா பட்டமளிப்பு கூடாவுல மூலானா சலீம் தோராத் அவர்கள் இதை ஞாபகப்படுத்தினாங்க. என்று சொல்லி பெரிய ஒரு அறிஞர் இருந்தார். யஹ்யபுனு அக்தம் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு அறிஞர். அவர் மஹ்மூன் ரஷீத் அவர்கள் கூப்பிட்டு கேட்டாங்க, யஹ்யா யஹ்யாவின் அர்த்தமை பார்த்து கேட்டாங்க, உலகத்துல ரொம்ப கண்ணியமானவர்கள் யாரு? இப்ப உலகத்துல நிறைய உலமாக்கள் இருந்தாங்க. அந்த யஹ்யபுன் அக்தம் ரஹிமஹுல்லா சொன்னார்களா, மஹ்மூன் ரஷீதை பார்த்து நீங்க தான் கண்ணியத்திற்கு தகுதியானவர்கள், நீங்க தான். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல நீங்க உங்களுடைய கீழே கிலாபத் இருக்குது, உலமாக்கள் மக்தபுகள் மதரசாக்கள் அவர்களுக்குரிய பணம் அவர்களுக்குரிய காசு, இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி, அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் இவ்வளவு பரந்த விரிந்த உங்களின் மூலமாக எத்தனையோ கயிறுகள் நடந்து கொண்டிருக்குது. அதனால உலகத்தில் இப்பொழுது ஆக கண்ணியமானவர் தான் நீங்க. மாமூன் ரஷீத் சொன்னார்கள், இல்ல யாரு தெரியுமா கண்ணியமானவர்? நான் கூறுகின்றேன், ஒரு 10-15 மாணவர்களை வைத்து யாரு ஹதீஸ் பாடம் நடத்துகின்றாரோ அவர் தான் கண்ணியமானவர். இந்த யஹ்யபுன் அக்தம் ரஹ்மஹுல்லாஹ் கேட்கிறார், 15 மாணவர்களை வச்சு ஓதி கொடுக்கிறவர் அவர் எப்படி கண்ணியமாக ஆகலாம்? மாமூன் ரஷீத் சொன்னாரு, 15 மாணவர்களை வச்சு ஓதி கொடுக்கிறவர் முதலாவது என்ன சொல்றது, ஹத்தனி அவர் சொல்வாரு, அது அப்படி போய் அணி சஹாபி, அது அப்படி போய் அன்று சூழ்நிலை தள்ளல்லாகுவாரே தள்ளம் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். அந்த சிறுச்சியலாடி இந்த மாமூன் சேர இயலாது. அவர்களுடைய அவர்கள் வரைக்கும் அந்த தொடர்பு போய் சேருது. இந்த மஹ்மூனுடைய இவ்வளவு பெரிய ஆட்சி இருந்தாலும் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சிலசிலால என்னால தேவையில்லாது, ஹத்தர்தனாவுக்கு உள்ளாதவன் எனக்கு தேவையில்லாது, அது முஹாஜிர்களுக்கு உள்ளது என்று சொல்லி அவர் விபரித்திருக்கிறார். அதனால் அவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். அதை நாங்கள் பாதுகாக்கணும், அதை நாங்கள் வளர்க்கணும். அதில் ஷேக் மௌலானா சலீம் தோரா மந்தபில் உள்ள ஆடி சொன்ன மாதிரி நிறைய உலமாக்கள் வந்திருக்கிறாங்க. என்னுடைய பேச்சில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆன்மீக துறையில் நாங்கள் எங்களை வளர்க்கணும். மசாத எங்களை நாட்டில் உள்ள மக்கள் நிறைய ஆர்வம், நிறைய உற்சாகம், நல்ல தேக்கம் விருப்பத்தோடு இருக்கிறாங்க. மற்ற நாடுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அது சந்தோஷம். ஆன்மீக துறையில் அவர்களை வழிகாட்டணும், அவர்களுக்கு நாங்கள் வழி நடத்தணும். அதற்கு முன்மாதிரி உள்ளவர்களாக நாங்களும் மாறினோம். அனைவர்களுக்கும்